SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
இப்ப உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிடிக்காது, அது தனிப்பட்ட வகையிலையும் சரி, கருத்தியல் ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி இருக்கட்டும், அதற்காக நீங்கள் விக்னேஸ்வரன் பின்னால் ஒளிந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை தாக்குகின்றீர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம், என்ன பதில்?
நாங்கள் எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிடிக்காதுன்னு இல்லை, நாங்கள் என்னத்தை சொல்றோம்,
உங்களுக்கு தலைமை பதவி கிடைக்கவில்லை என்பதால் நீங்கள் வெளியேறினீர்கள்.
அப்படி என்றால் நாங்கள் ஏன் விக்னேஸ்வரனை தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்றோம்? எங்களுக்கு தலைமை பதவி தான் எங்களுக்கு தலைமை பதவி தான் எங்களுடைய நோக்கம் என்றால், விக்னேஸ்வரன் ஐயாவை நாங்கள் தூக்கி கொண்டு வந்து ஐயா நீங்கள் தமிழ் மக்களுடைய மாற்று தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்க தேவையில்லை. இன்றைக்கு விக்னேஸ்வரன் ஐயாவை அரசியலிருந்து ஓரம் கட்டுறதுக்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர, விக்னேஸ்வரன் ஐயாவை மக்கள் மட்டத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள வச்சு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மக்கள் அணிதிரட்டலை செய்து அவருடைய அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து தோக்கடிக்க பண்ணி அதை வாபஸ் பெற வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததே நாங்கள். விக்னேஸ்வரன் ஐயா இன்றைக்கு மாற்றுத்தலைமை சம்பந்தனுக்கு மாற்றாக விக்னேஸ்வரன் ஐயாக பார்க்கப்படுற இடத்துல அவரை ஓரம் கட்டி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை கொழும்புக்கு அனுப்பி இருந்தால் நாங்கள் தான் அந்த மாற்றுத்தலைமை ஆக இருந்திருப்போம். ஆனால் அதை நாங்கள் தவிர்த்து அதை தடுத்து விக்னேஸ்வரன் ஐயாவை தொடர்ந்தும் இந்த அரசியலில் இறங்குற வச்சிருக்கிறதுக்காக பாடுபடுற எங்களை வந்து இப்போ அரசியல் பதவிக்காக இருக்கிற தரப்பாக நீங்கள் குற்றச்சாட்ட முடியாது.
சொல்கிறத பார்த்தா, இப்போ சொன்னதை பார்த்தாவும் சரி, முந்தைய உங்களது நேர்முகங்களை பார்த்தாவும் கூட, விக்னேஸ்வரன் அவர்களின் கருத்தியலோடு அல்லது அரசியல் கொள்கை சார்ந்து நீங்கள் உடன்படுகின்றீர்கள். அவரே கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேற தயாராக இல்லை இல்லையா? அவரை வந்து நீங்கள் தலைவராக அல்லது தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றீர்கள் என்று இப்போது குறிப்பிடுகின்றீர்கள், முரண்பாடாக இல்லையா? அதாவது ஒரு கட்சியில் இருந்து கொண்டு எனக்கு இந்த கட்சியின் கொள்கை பிடிக்கவில்லை என்று சொல்கின்ற ஒருவர் தொடர்ந்து அந்த கட்சியிலே இருந்து கொண்டுள்ளார். நீங்கள் சொல்கின்றீர்கள் அவரது கொள்கையும் எனது கொள்கையும் ஒத்துப்போகிறது, அவரை நான் தலைவராக ஏற்கிறேன் என்று, எப்படி?
இல்லை, அது எங்களுக்கு ஒரு கவலை. எங்களை பொறுத்தவரையில் இது வெறும் அரசியல் அல்ல. 65 வருஷங்களுக்கு மேலாக வந்து உயிர் அழிஞ்சு சொத்து அழிஞ்சு எல்லாமே அழிஞ்சு போராடி கொண்டிருக்கிற ஒரு மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விடயம். சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை குடிதோண்டு புதைக்கிறார்கள் என்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களுடைய தலைமை கீழே இருக்கிற வரைக்கும் மிக மோசமாக தமிழ் மக்களை பாதிக்கும் என்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சம்பந்தன் விக்னேஸ்வரன் ஐயா தொடர்ந்தும் அந்த கூட்டமைப்புக்குள்ளே இருப்பது எங்களை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட கஜேந்திரகுமாருக்கோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ மாற்றம் உண்டு இல்லை. அது ஒட்டுமொத்தமாக இந்த போராடி கொண்டு இருக்கிற மக்கள், உரிமைக்காக போராடி கொண்டு இருக்கிற மக்களுக்கு அவர் தொடர்ந்தும் கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிறதும் அந்த ஒற்றுமையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதும் ஒரு கடும மாற்றம். ஆனால் அவர் அந்த நிலைமைகளை சரியாக விளங்கி கொள்வார் காலப்போக்கில் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நம்முடன் உரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அமைப்பின் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். சரி, இப்போ வடக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் வடமாகாண சபை வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு இலக்கானாலும் கூட அது விக்னேஸ்வரன் தலைமையில் இயங்குகின்ற ஒரு மாகாண சபை, அதன் செயற்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
அதில் செயற்பாட்டு இல்லை.
அப்போ விக்னேஸ்வரன் செயல்படவில்லை அப்படிங்கிறீங்க?
இல்லை, விக்னேஸ்வரன் என்ற மாகாண சபை முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை. மாகாண சபை ஒட்டையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாகாண சபைக்கு அதிகாரம் இல்லை என்றதான் எங்களோட கருத்து. தமிழ் அரசியல் மாகாண சபைக்குள்ளே கொண்டு போய் முடக்கினது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. நாங்கள் இது ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது. 87 இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திரப்படவே வந்து தமிழ் அரசியல், அப்போ தமிழீழ விடுதலை புலிகள் மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல், தமிழ் அரசியல், ஜனநாயக அரசியல் கட்சியாக இருக்கலாம், ஆயுதமேந்தி போராடின தரப்புகளாக இருக்கலாம், மாகாண சபையில் வந்து தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் அரசியல் மாகாண சபையில் வந்து 20 வருஷத்துக்கு மேலாக புறக்கணித்து வந்தார்கள். ஆகவே நாங்கள் ஒருபோதிலும் இதுக்குள்ளே போயிருக்க கூடாண்டதுதான் எங்களை கருத்து. துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பொய்களை விக்னேஸ்வரன் ஐயா விளங்கிக் கொள்ளாமல் அவர் ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு வேட்பாளருக்கு தன்னுடைய பெயரை கொடுத்தவர், ஆனால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறான்றதான் யதார்த்தம். அவர் இந்த மக்களுடைய நலன்களை சார்ந்து ஒரு கொள்கையை முன்னெடுத்தால் கொழும்பு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாரில்லை. மாகாண சபையில் அதிகாரம் கிடையாது, அது ஒரு ஒற்றை ஆட்சிக்குள்ளே வந்து தமிழ் மக்களுக்கு எதையும் சாதிக்க முடியாது. இதுக்காகத்தான் நாங்கள் 77 இருந்து இதை புறக்கணித்து வந்திருக்கிறோம். அந்த அரசியல் விளங்கி கொண்டு நாங்கள் முன்னுக்கு போகணும்னு தான் கிடக்கிறது.
அப்படியான ஒரு அதிகாரமற்ற ஒரு சபையில் அடுத்த தேர்தலில் போட்டி போடுவேன்னு நீங்கள் சொல்கிறீங்க எப்படி சரி?
ஏனென்றால் இன்றைக்கு போட்டி போட்டு வென்றிருக்கிற தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆனால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதில் ஒன்றும் இல்லைன்றது மக்களுக்கு கொண்டு போகிறார்கள் இல்லை.
இல்லையே, விக்னேஸ்வரன் சொல்றாரு தானே, அப்ப விக்னேஸ்வரன் சொல்றத மக்கள் நம்பலையா என்ன?
விக்னேஸ்வரன் மட்டும் தான் சொல்றாரு, கூட்டமைப்புல இருக்கிற ஏனையோர் முழு பேரும் சொல்லினோம் என்றால் விக்னேஸ்வரன் இப்படி சொல்றதுக்கான காரணம், விக்னேஸ்வரனுக்கு வந்து ஆள முடியாது, அவருக்கு நிர்வாகம் செய்ய தெரியாது, அவருக்கு தெரியாதபடியால் தான் 70% நிதி திரும்ப போகுது கொழும்புக்கு. ரெண்டு, மாகாண சபையில கணக்கெல்லாம் செய்யலாம், இவருக்கு இருக்கக்கூடிய பலவீனம், இவருக்கு இருக்கக்கூடிய இயலாமையான தான் இதால ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கின்ற பொய்யே மக்களுக்கு கூறிக்கொண்டு வருகிறார்கள்.
அதனால
எங்களை பொறுத்தவரையில இந்த நிலைமை, அதாவது மாகாண சபை ஊடாக நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது, இதை தாண்டி உரிமைகள் என்ற கோணத்தில் வந்து நாங்கள் மாகாண சபைக்குள்ள முடக்கப்படுறது வந்து மிகவும் ஆபத்து, எங்களை அரசியலை மாகாண சபையை தாண்டியும் கொண்டு போகணும் அந்த ஃபோக்கஸை வந்து நாங்கள் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய கட்டாய தேவை இருக்கு.
ஆனால் அது முரண்பாடாக தெரியல. இப்ப நான் வந்து ஒரு அமைப்பை அல்லது வந்து ஒரு நிறுவனத்தை வந்து நம்பலை, ஆனா நான் அந்த நிறுவனத்துல வேலை செஞ்சுதான் இந்த நிறுவனம் வந்து ஒழுங்கா செயல்படலைன்னு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தானே படுது இல்லையா?
ஓம் என்றால் இருக்கிற மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் பார்க்க முடியாது, இதுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பை அம்பலப்படுத்தி தமிழ் மக்களுக்காக கூட்டமைப்பை இந்த மாகாண சபை ஊடாக இதையும் சாதிக்க முடியாதுன்றதை நிரூபிக்கிறதின் ஊடாக தமிழ் அரசியலை இதை தாண்டியும் உயிரோட வச்சிருக்கிறதுக்காக நாங்கள் நிச்சயமாக ஒத்துழைப்போம்.
சரி, அப்படி
நாங்கள் மாகாண சபைக்குள் போய் நாங்கள் இந்த அரசியலை மாகாண சபை தாண்டியும் கொண்டு போகாத ஒரு பட்சத்தில் தமிழ் மக்களுடைய அரசியல் ஒட்டையாட்சிக்குள் முடக்கப்படும் என்றதுதான் ஆபத்து.
இல்லை அப்படின்னா நீங்கள் மாகாண சபை போட்டி போடும்போது இது ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கொள்கை பிரச்சாரம் செய்ய போறீங்களா?
நிச்சயமா நிச்சயமா, அதைத்தான் நாங்கள் கூட்டமைப்பட அன்றைக்கு
எப்படி மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, ஆரம்ப புள்ளியாகவே இதை நான் எடுக்க தயாராக இல்லை, இதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, இது செயல்படாது, ஆனால் நான் போட்டி போடுறேன்னா மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள்?
மக்கள் நிச்சயமாக வாக்களிக்கிறார்கள். ஏன் கூட்டமைப்புக்கு கடந்த தேர்தலில் 2015 வாக்குனார்கள்?
அவர்கள் தான் வந்து மாகாண சபை வந்து ஆரம்ப புள்ளி, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு கொள்கை பிரச்சாரம் செய்யலையே.
இல்லை இல்லை, தேர்தல் காலத்தில் வந்து 2015 அவர்கள் சமஷ்டி தீர்வுக்காகத்தான் நாணயம் கேட்டார்கள்.
இல்லை, நான் மாகாண சபை தேர்தல் சொல்கிறேன்.
மாகாண சபையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் எழுத்துப்பூர்வமாக வந்து மாகாண சபையை வந்து தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல இல்லை, ஆனால் மேடையில் வந்து அதை சொன்னார்கள், மேடையில் வந்து சொன்னார்கள். செயல்பாட்டில் இன்றைக்கு அதான் நான் சொல்கிறேன், தேர்தல் வார நேரத்தில் சரியான நிலைப்பாடை சொல்லி மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பார்கள், தேர்தலுக்கு பிற்பாதற்கு நேர் மாறாக செயல்படுகிறார்கள். மாகாண சபையில் வந்து மாகாண சபை ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொல்லி போட்டியிட்டார்கள். மாகாண சபை வென்றதுக்கு பிறகு அவர்களை பொறுத்தவரையில் மாகாண சபை மக்கள் மட்டத்தில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான கோணத்தில் தான் அவர்களுடைய அனைத்து பணிகளும் அமைந்திருக்கிறது.
புதிய அரசியல் சட்டம் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த முன் வடிவு விரைவில் வெளியாகும் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்குறாங்க, அதில் என்ன அம்சங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
அதில் ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக தான் இருக்கும். இருக்கிற மாகாண சபையின் ஒரு சின்ன வித்தியாசங்களோடு சின்ன மாற்றங்களோடு அது கொண்டு வரப்படும்.
நீங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இருக்க வேண்டும்.
நாங்கள் சொல்கிறோம் வந்து இலங்கையிலே 2 இருக்கின்றது, இலங்கை ஒரு பல தேசங்கள் கொண்ட ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ளப்படுவணும், அதில் விசேஷமாக தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படவும், தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படவும், சுயநிர்ணய உரிமை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வகையிலே ஒரு சமஷ்டி தீர்வு வழங்கப்பட வேணும் என்றதான் எங்களுடைய நிலைப்பாடு.
நீங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த அம்சங்கள் இல்லாத பட்சத்தில் என்ன செய்வதாக உத்தேசம்?
நாங்கள் வரப்போகின்ற அந்த ஒற்றையாட்சியை எங்களுடைய மக்களிடம் நிராகரிக்க சொல்லி நாங்கள் கேட்போம். எங்களுடைய உரிமை போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னுக்கு கொண்டு செல்வோம்.
மிக்க நன்றி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே. ஆஸ்திரேலிய பயணத்தின் பல நிகழ்ச்சிகளுக்கு மத்தியிலும் எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த ஒலிப்பதிவு கூட வரை வந்து இந்த நேர்முகத்தை மிக அருமையான ஒரு வெளிப்படையான ஒரு நேர்முகம் இந்த நேர்முகத்தை வழங்கியமைக்கு மிக்க நன்றி.
நன்றி, வணக்கம்.
நேயர்களே, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது வைக்கும் குற்றச்சாட்டு குறித்து அவர்களின் கருத்தை அறிய நாம் பலமுறை தொடர்பு கொண்டோம். அவர்களின் பதில் கிடைத்ததும் நிச்சயம் அவர்களின் பதிலையும் நாம் ஒலியேற்றுவோம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.